ஓம் சாந்தி. April 11, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். இந்த நாடகத்திலிருந்து எந்த ஒரு ஆத்மாவையும் விடுவிக்க முடியாது. அனாதியான முக்தியை எவராலும் பெற முடியாது. கேள்வி: அதி மேலான தூய்மையாக்குபவரான தந்தை எவ்வாறு கள்ளம் கபடமற்ற பிரபு ஆவார்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து அதற்கு பதிலாக ஒரு மாளிகையை பெறுகின்றீர்கள். இதனாலேயே தந்தை கள்ளம் கபடமற்ற பிரபு என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் கூறுகிறீர்கள், ஷிவ் பாபா எனது குழந்தை, அவர் உங்களிடமிருந்து எதனையும் பெறுவதில்லை, ஆனால் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அத்தகைய குழந்தையாவார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் என்ன செயலை செய்தாலும் அதன் பலனை அவர் பெறுவார். எனினும் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் எதனை பெற்றாலும் அவை அனைத்தும் தற்காலிகமானதே. ஞான மார்க்கத்தில் நீங்கள் அனைத்தையும் புரிந்துணர்வுடன் செய்வதால் நீங்கள் பெறும் அனைத்தும் எந்த காலத்திற்கும் ஆனதாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுடன் இதயபூர்வ சம்பாஷணையை கொண்டிருக்கின்றார். அல்லது ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்று நீங்கள் கூறுவீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையுடன் ராஜயோகம் கற்கவே வந்துள்ளீர்கள். இதனாலேயே உங்கள் புத்தி தந்தையிடம் செல்ல வேண்டும். இது ஆத்மாக்களான கடவுளின் ஞானமாகும். கடவுள் சாலிகிராம்களுடன் பேசுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களே கேட்க வேண்டும் என்பதால் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். முன்னர் நீங்கள் ஷரீர உணர்வுடையவராக இருந்தீர்கள். தந்தை இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்திலேயே வந்து குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம உணர்வுடையவர் ஆக்குகின்றார். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்விற்கும் ஷரீர உணர்விற்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்களே ஷரீரத்தின் மூலமாக தமது பாகத்தை நடிக்கிறார்கள் என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். கற்பது ஆத்மாவே அன்றி ஷரீரம் அல்ல. எவ்வாறாயினும் ஷரீர உணர்வுடையவர்களாக இருப்பதால் இன்னார் அவர்களுக்கு கற்பிக்கின்றார் என அவர்கள் நினைக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பவர் அஷரீரியானவரே. அவரின் பெயர் சிவன். ஷிவ் பாபா தனக்கென ஒரு சொந்த ஷரீரத்தை கொண்டிருப்பதில்லை. மற்ற அனைவரும் கூறுகிறார்கள், இது என்னுடைய ஷரீரம். இதனை கூறியது யார்? ஆத்மாவே கூறினார், இது என்னுடைய ஷரீரம். எனினும் அவை அனைத்தும் உலகாய பௌதீக கல்வியே ஆகும். அவற்றில் பல்வேறுபட்ட பாடங்கள் உள்ளன. பிஏ போன்ற பல்வேறுபட்ட பட்டங்கள் உள்ளன. இங்கு ஒரே ஒரு பெயரே உள்ளது. உங்களுக்கு கற்பிப்பவரும் ஒரே ஒருவரே. ஒரே ஒரு தந்தையே வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவருடைய பெயர் என்ன? அவரின் பெயர் சிவன். அவர் பெயருக்கும் வடிவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று இல்லை. மனிதர்களின் சரீரங்களுக்கே பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன. இது இன்னாரின் சரீரம் என்றே கூறப்படுகிறது. எனினும் ஷிவ் பாபா ஷரீர பெயரை கொண்டிருப்பதில்லை. மனிதர்களின் சரீரங்களுக்கே பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஒரே ஒரு அஷரீரியான தந்தையின் பெயரே சிவன் ஆகும். அவர் இங்கு வந்து உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது சிவன் என்பதே அவருடைய பெயராகும். இந்த ஷரீரம் அவருக்கு உரியதல்ல. ஒரே ஒரு கடவுளே உள்ளார். 10, 12 அல்ல. அவர் ஒருவரே என்றாலும் மக்கள் அவர் 24 அவதாரங்களை எடுத்துள்ளார் என கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நீங்கள் அதிக அளவு அலைந்து திரிய செய்துவிட்டீர்கள். பரமாத்மா கற்களிலும் கூழாங்கற்களிலும் உள்ளார் என நீங்கள் கூறினீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிக அளவு அலைந்து திரிந்ததை போன்று என்னையும் நீங்கள் அலைந்து திரிய செய்துவிட்டீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப அவர் பேசும் விதம் சாந்தமாக உள்ளது. அவர் விளங்கப்படுத்துகின்றார், அனைவரும் என்னை அதிக அளவு அவதூறு செய்தும் அவமதித்தும் விட்டார்கள். மக்கள் தாங்கள் தன்னலமற்ற சேவையை செய்வதாக கூறுகிறார்கள். ஆனால் தந்தை கூறுகின்றார், என்னை தவிர வேறு எவராலும் தன்னலமற்ற சேவையை செய்ய முடியாது. ஏதேனும் ஒன்றை எவர் செய்தாலும் நிச்சயமாக அதன் பலனை அவர் பெறுவார். நீங்கள் இப்பொழுது பலனை பெறுகின்றீர்கள். கடவுள் பக்தியின் பலனை கொடுக்கின்றார் என்று நினைவு கூறப்படுகிறது. ஏனெனில் கடவுள் ஞான கடலாவார். நீங்கள் அரை கல்பமாக பக்தி மார்க்கத்தில் கிரியைகளை செய்தீர்கள். இந்த ஞானம் ஒரு கல்வியாகும். ஒரே ஒரு முறை மாத்திரமே நீங்கள் இக்கல்வியை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை மாத்திரமே அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் வந்து உங்களை அதி மேன்மையான மனிதர்களாக்கிய பின் மீண்டும் சென்று விடுகின்றார். இந்த ஞானமும் இது ஞானமும் அது பக்தியும் ஆகும். நீங்கள் அரை கல்பமாக பக்தி செய்தீர்கள். பக்தி செய்யாத எவரேனும் மரணித்தாலோ அல்லது நோயுற்றாலோ அவர்கள் பக்தி செய்யாததாலேயே அவ்வாறு ஏற்பட்டதென சந்தேகம் எழுகிறது. எனினும் அது அவ்வாறு இல்லை. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரையும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்கி சகலருக்கும் சத்கதி அருள வேண்டும் என்று என்னை அழைத்தீர்கள். எனவே நான் இப்பொழுது வந்துள்ளேன். பக்தி ஞானத்திலிருந்து வேறுபட்டது. பக்தியின் மூலம் அரை கல்பத்திற்கு இரவும் ஞானத்தின் மூலம் அரை கல்பத்திற்கு பகலும் உள்ளது. ராமராஜ்யம் ராவணராஜ்யம் ஆகிய இரண்டும் எல்லையற்றது. இரண்டின் காலமும் சமமானதாகும். இந்நேரத்தில் மக்கள் போகிகளாக இந்திரிய சுகங்களில் ஈடுபடுபவர்களாக இருப்பதால் உலக ஜனத்தொகை அதிகரித்துள்ளதுடன் மக்களின் ஆயுட்காலம் குறைந்துவிட்டது. ஜனத்தொகை அதிகரிக்காமல் இருப்பதற்கு அவர்கள் பல வழிகளில் முயற்சி செய்கிறார்கள். அத்தகைய மிகப்பெரிய உலகை சிறிதாக்குவது தந்தையின் கடமையே என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து அதனை சீராக்குகின்றார். நீங்கள் அழைத்தீர்கள், பாபா வந்து அதர்மத்தை அழித்து விடுங்கள். அதாவது இந்த உலக ஜனத்தொகையை சிறிதாக்குங்கள். அதனை தந்தை எந்த அளவிற்கு சிறிதாக்குகின்றார் என்பது உலகினருக்கு தெரியாது. வெகு சில மக்களே எஞ்சியிருப்பார்கள். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் தங்களுடைய வீட்டிற்கு மீண்டும் திரும்பி சென்று பின்னர் வரிசை கிரமமாக இங்கு கீழே இறங்கி வந்து தங்கள் பாகங்களை நடிப்பார்கள். நாடகத்தில் அவர்களுடைய பாகம் தாமதமாக இருந்தால் அவர்களும் தாமதமாகவே வீட்டிலிருந்து இங்கு வருவார்கள். ஒரு நாடகத்தில் நடிக்க இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு பின்னர் தாமதமாகவே வந்து தங்கள் பாகங்களை தமக்குரிய நேரத்தில் நடிக்கிறார்கள். இது போன்றதே உங்களுடையதும் ஆகும். தாமதமாக நடிக்க வேண்டியவர்கள் தாமதமாகவே வருவார்கள். நாடகத்தின் ஆரம்பத்தில் நடிக்க வேண்டிய நடிகர்கள் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இங்கு வருகிறார்கள். நீங்கள் பார்ப்பீர்களாயின் தாமதமாக வரவேண்டியவர்கள் தொடர்ந்தும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இறுதி வரைக்கும் கிளைகளும் கோப்புகளும் தொடர்ந்தும் வருகின்றன. இந்நேரத்தில் உங்களுக்கு ஞான விஷயங்கள் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. காலையில் நீங்கள் நினைவில் அமர்ந்திருப்பீர்கள், அதாவது அபியாசம் செய்வீர்கள். ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். யோகம் என்ற வார்த்தையை மறந்துவிடுங்கள். அதனால் மக்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், என்னால் யோகம் செய்ய முடிவதில்லை. தந்தை கூறுகின்றார், ஓ, உங்களால் உங்கள் தந்தையை நினைவு செய்ய முடியவில்லையா? இது நல்லதா? என்னை நினைவு செய்யாது விட்டால் நீங்கள் எவ்வாறு தூய்மையாகுவீர்கள்? தந்தையே தூய்மையாக்குபவர். தந்தை வந்து உங்களுக்கு நாடகத்தின் ஆரம்பம் மத்திமம் இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். இது பல்வேறு சமயங்களினதும் பல்வேறு மனிதர்களினதும் விருட்சமாகும். மனிதர்கள் அனைவரும் முழு உலகினதும் நடிகர்கள். மனிதர்கள் அதிக அளவில் உள்ளார்கள். மக்கள் கணக்கிட்டு கூறுகிறார்கள், ஒரு வருடத்தில் இந்த அளவு மில்லியன் கணக்கானோர் பிறப்பார்கள். எனினும் அந்த அளவிற்கு இங்கு இடம் இல்லை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நான் இங்கு வந்து எண்ணிக்கைகளை மட்டுப்படுத்துகின்றேன். ஆத்மாக்கள் அனைவரும் மேலிருந்து இங்கு வந்தவுடன் எனது வீடு வெறுமையாகிவிடும். இன்னமும் அங்கிருப்பவர்களும் கீழே வருவார்கள். விருட்சம் ஒருபொழுதும் முழுமையாக காய்ந்து போய்விடுவதில்லை. அது தொடர்ந்தும் வளரும். இறுதியில் மேலே எவரும் அங்கு இல்லாத போது அனைவரும் மீண்டும் திரும்பி செல்வார்கள். புதிய உலகில் வெகு சில மக்களே இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அங்கு பலர் உள்ளனர். அவனைவருடைய சரீரமும் தொடர்ந்தும் மாற்றப்படும். ஒவ்வொரு சக்கரத்திலும் எடுத்த அதே பிறப்பையே இப்பொழுது எடுப்பார்கள். உலக நாடகம் எவ்வாறு தொடர்கிறது என்பதை தந்தையை தவிர வேறு எவராலும் விளங்கப்படுத்த முடியாது. இதனை குழந்தைகளாகி நீங்களும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். எல்லையற்ற நாடகம் மிகவும் பெரியது. பல விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லையற்ற தந்தையே ஞான கடலாவார். மற்ற அனைவரும் எல்லைக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் வேதங்கள், சமய நூல்கள் போன்றவற்றை எழுதுகிறார்கள். ஆனால் அவர்களால் அந்த அளவிற்கு உருவாக்க முடியாது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்தும் எழுதினால் அது மிக நீண்டதோர் கதை ஆகிவிடும். அனைத்துமே அச்சிட வேண்டியிருந்தால் கீதை இந்த கட்டிடத்தை விடவும் மிக பெரியதாக இருக்கும். இதனாலேயே அவர்கள் இவ்வாறு போற்றியுள்ளார்கள். நீங்கள் கடலை மையாக்கினாலும் பின்னர் அவர்கள் சிட்டுக்குருவிகள் கடலை விழுங்கிவிட்டதாகவும் கூறுகிறார்கள். சிட்டுக்குருவிகளான நீங்களே இப்பொழுது முழு ஞான கடலையும் விழுங்குகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் ஞானத்தின் மூலம் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் கற்பதற்காகவே இங்கு வருகின்றீர்கள். எதுவும் குறைவானதோ அல்லது அதிகமானதோ என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் எந்த அளவிற்கு அதிக அளவு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக வெகுமதியை உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவு முயற்சி செய்கின்றீர்கள் என்பதையும் எந்த அளவிற்கு நீங்கள் அந்த அந்தஸ்தை அடைய தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மாணவர்களும் பாடசாலையில் பரீட்சை ஒன்றில் வரிசை கிரமமாகவே சித்தி எழுதுகிறார்கள். சூரிய சந்திர வம்சங்கள் ஆகிய இரண்டும் உருவாக்கப்படுகிறது. சித்தி எய்த தவறியவர்கள் சந்திர வம்சத்தில் வருவார்கள். தாமர் ஏன் அம்பு வில்லுடன் காட்டப்பட்டுள்ளார் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் வரலாற்றை வன்முறையாக்கியுள்ளார்கள். இந்நேரத்தில் இங்கு வன்முறையை தவிர வேறெதுவும் இல்லை. ஒவ்வொருவரும் செய்யும் செயல்களுக்கு ஏற்பவே அவர்கள் பலனை பெறுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு வைத்தியசாலையை கட்டினால் அவரது அடுத்த பிறவியில் அவர் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதுடன் அவரது அடுத்த பிறவியில் ஆரோக்கியமாகவும் இருப்பார். தர்மசாலைகளை அல்லது பாடசாலைகளை கட்டுபவர் அரை சக்கரத்திற்கு தற்காலிக சந்தோஷத்தை பெறுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு வரும் பொழுது பாபா கேட்கின்றார், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? நீங்கள் கூறுகிறீர்கள், 3 லௌகீக குழந்தைகளும் ஒரே ஒரு ஷிவ் பாபாவும். ஏனெனில் அவர் உங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுப்பதுடன் ஓர் ஆஸ்தியையும் பெறுகின்றார். கணக்கும் உள்ளது. அவர் உண்மையில் எதனையும் எடுக்க விரும்புவதில்லை. ஏனெனில் அவர் அருள்பவராவார். அவர் கள்ளம் கபடமற்ற பிரபு. ஏனெனில் நீங்கள் அவருக்கு ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து பதிலுக்கு ஒரு மாளிகையை பெறுகின்றீர்கள். அவரே தூய்மையாக்குபவரும் ஞான கடலும் ஆவார். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் உள்ள சமய நூல்களின் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகின்றேன். பக்தியின் பலன் அரை சக்கரத்திற்கு நீடிக்கும். இந்த சந்தோஷம் காக்கையின் எச்சத்தை போன்றது என சந்நியாசிகளும் கூறுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் தங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். தமக்கு சொர்க்க சந்தோஷம் வேண்டாம் என அவர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் அவ்வாறாயின் தாம் நரகத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும். மாறாக அவர்கள் அனாதியான முக்தியையே விரும்புகிறார்கள். எனினும் இது எல்லையற்ற நாடகம் என்பதை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். இந்த நாடகத்திலிருந்து எந்த ஒரு ஆத்மாவும் விடுபட முடியாது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இதனாலேயே நிச்சயிக்கப்பட்டதே இடம்பெறுகிறது என்பது நினைவு கூறப்படுகிறது. இதனாலேயே அவர்கள் பக்தி மார்க்கத்தில் கவலையடைகிறார்கள். கடந்த காலத்தில் என்ன இடம்பெற்றதோ அவை மீண்டும் இடம்பெறும். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள். இந்த சக்கரம் ஒருபொழுதும் முடிவடைவதில்லை. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதில் உங்கள் முயற்சியை எவ்வாறு உங்களால் நிறுத்த முடியும்? நீங்கள் கூறுகிறீர்கள் என்பதற்காக அதிலிருந்து உங்களால் வெளியேற முடியாது. அனாதியான முக்தியை பெறுவதும் ஒளியினுள் அமிழ்ந்திருப்பதும் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விடுதல் ஆகிய அனைத்தும் ஒரே விஷயமாகும். எண்ணற்ற சமயங்களும் எண்ணற்ற அபிப்பிராயங்களும் உள்ளன. பின்னர் மக்கள் கூறுகிறார்கள், உங்களின் வழிகளும் முறைகளும் உங்களுக்கு மாத்திரமே தெரியும். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற ஸ்ரீமத்தின் மூலமாக நாங்கள் சத்கதி அடைகின்றோம். அதனை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். நீங்கள் வரும்பொழுது நாங்கள் இந்த விஷயங்களை கற்று தூய்மையும் ஆகின்றோம். நாங்கள் கற்பதனால் சத்கதி அடைய முடியும். நீங்கள் சத்கதி அடைந்த பின்னர் எவருமே என்னை கூவி அழைக்க மாட்டார்கள். இந்நேரத்தில் அனைவர் மீதும் மலை போன்ற துன்பங்கள் குவிகின்றன. காரணமின்றி இரத்தம் சிந்துவதை அவர்கள் காட்டியுள்ளார்கள். அத்துடன் கோவர்த்தன மலையையும் அதனை ஒரு விரலால் உயர்த்துவதையும் அவர்கள் காட்டியுள்ளார்கள். இதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். வெகு சில குழந்தைகளாகிய நீங்களே இந்த துன்ப மலையை அகற்றுகின்றீர்கள். நீங்கள் துன்பத்தை தாங்குகின்றீர்கள். நீங்களே அனைவரது மனதையும் ஒழுக்கமடைய செய்யும் மந்திரத்தை கொடுக்க வேண்டும். துளசிதாஸ் சந்தனத்தை தேய்த்து திலகம் கொடுத்தார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியின் மூலம் உங்கள் ராஜ்ய திலகத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஓர் ராஜ்யத்திற்காக கற்கின்றீர்கள். தந்தை ஒருவரே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது வீட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது ஒரு சபை அல்ல. அரசர்களும் சக்கரவர்த்திகளும் சந்திக்கும் இடமே அரச சபையாகும். இது ஒரு பாடசாலை. பிராமண ஆசிரியர்கள் எவரும் இங்கு விகாரமானவர்களை அழைத்து வரக்கூடாது என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தூய்மையற்றவர்கள் சூழலை மாசடைய செய்து விடுவார்கள். இதனாலேயே அவர்கள் இங்கு வர அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்கள் தூய்மை ஆகியதும் அனுமதிக்கப்படுவார்கள். இப்பொழுது சிலரை இங்கு வர அனுமதிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் இங்கிருந்து சென்று தூய்மையற்றவர்கள் ஆகினால் உங்களால் எதையுமே கிரகிக்க முடியாது. இது உங்களையே சபிப்பதாகும். விகாரங்கள் ராவணனின் வழிகாட்டலாகும். நீங்கள் ராமரனின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதை நிறுத்தி ராவணனின் அசுரத்தனமான வழிகாட்டல்களை பின்பற்றி விகாரமாகவும் கல்லை போன்றும் ஆகின்றீர்கள். அவ்வாறான பல பயங்கரமான கதைகள் கருட புராணத்தில் எழுதப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், மனிதர்கள் மனிதர்களாக மாத்திரமே ஆகின்றார்கள். அவர்கள் மிருகங்கள் போன்றவர்களாக ஆக மாட்டார்கள். ஒரு கல்வியில் குருட்டு நம்பிக்கை என்று எதுவும் இல்லை. இது உங்கள் கல்வி. மாணவர்கள் கற்று சித்தியடைந்து பணம் சம்பாதிக்கிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, மனதை ஒழுக்கமடைய செய்யும் மந்திரத்தை அனைவருக்கும் கொடுங்கள். கல்வியில் முயற்சி செய்வதன் மூலம் ராஜ்ய திலகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த துன்ப மலையை அகற்றுவதற்கு உங்கள் விரலையும் கொடுங்கள். இரண்டு, சங்கம யுகத்தில் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதற்கான அபியாசத்தை செய்யுங்கள். யோகத்தை பற்றி பேசுவதன் மூலம் குழப்பமடையாதீர்கள். ஆசீர்வாதம். தடைகளை உங்கள் சுய முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக கருதுவதன் மூலம் தடையற்றவராகவும் உண்மையான சேவகராகவும் ஆகி மிக உயரத்திற்கு முன்னேறி செல்வீர்களாக. உங்கள் பிராமண வாழ்க்கையில் சதா தடைகள் அற்றவராக ஆகுவதற்கு சேவையே வழியாகும். அத்துடன் சேவையிலேயே தடைகளான பரீட்சைத்தாள்கள் அதிக அளவு வருகின்றன. தடைகளற்ற சேவையாளரே உண்மையான சேவையாளர் என கருதப்படுகின்றார். தடைகள் வருவது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவை வரவேண்டும், அவை தொடர்ந்தும் வரும். ஏனெனில் தடைகளும் பரீட்சைத்தாள்களுமே உங்களை அனுபவசாலிகள் ஆக்குகின்றன. அவற்றை தடைகளென கருதாதீர்கள். ஆனால் உங்கள் முன்னேற்றத்திற்கான வழிகள் என நீங்கள் பார்த்தால், நீங்கள் உயரத்திற்கு முன்னேறி செல்வதற்கு உதவுகின்ற படிக்கட்டுகளாகவே அவற்றை அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகம்: ஒரு தடையின் வடிவம் ஆகாது, ஆனால் தடைகளை அழிப்பவராகுங்கள். ஓம் சாந்தி.